ஸ்ரீ மகாபக்த விஜயம் கபீர்தாசர் சரித்திரம் பதினொன்றாவது அத்தியாயம். கபீர் பசுவின் கன்றை கொல்லாமல் மறுத்தது. ஆக்கத்தில் சிறந்தவரும் ஊக்கத்தில் நிறைந்தவரும் ஏக்கமும் தூக்கமும் நீங்கினவரும் நீக்கமும் நோக்கமும் ஓங்கினவரும் வாழும் இடமாகிய வாரணாசி என்னும் காசிப்பட்டணத்தில் ஜீவவதை செய்கிறதை விலக்கி சகலர்க்கும் மெய்ஞானத்தை துலக்கி அஞ்ஞானிகளின் மனதை கலக்கி பிரம்மத்தில் ஒன்றுபட்டிருக்கும் நிலைக்கு பலவந்தமாய் அநேகரை வரும்படியாகச் செய்து பந்தபாசங்களை கொய்து அகமென்னும் வியாக்ரமேல் அம்பு எய்து அஹிம்சையான வஸ்திரம் நெய்து சகல ஜீவர்கள் மீதும் கருணை மழை பெய்து நட்சத்திரங்களில் சிறந்த சந்திரனைப் போலவும் பசுக்களில் சிறந்த காமதேனுவைப் போலவும் விருட்சங்களில் சிறந்த கற்பகத்தைப் போலவும் மாந்தரில் சிறந்த தர்மவானைப் போலவும் ஸ்திரீகளில் சிறந்த கற்புள்ளவளைப் போலவும் விரதத்தில் சிறந்த ஜீவகாருண்யத்தைப் போலவும் பூஜையில் சிறந்த மானச பூஜையைப் போலவும் விவேகத்தில் சிறந்த சாந்தத்தைப் போலவும் பிரம்மஜானிகளில் சிறந்த கபீரானவர் தனக்கு மனமான பின் தன் சிறிய தந்தையானவர் தம் மாதா பிதா மனையாள் முதலானோரையும் விருந்துக்கு அழைத்து தன்னை கூப்பிடாக்குறையால் மிகவும் வாடி தாய் தந்தையை நாடி கூப்பிட்டுக் கொண்டே ஓடி தெருக்களெல்லாம் ஓடி விஷ்ணு சங்கீர்த்தனங்களை பாடி சிறிய தந்தை செய்தது மோடி என்று எழுந்தெழுந்து கூத்தாடி சிறிய தந்தையின் வீட்டினுள் புகுந்து என்னை ஏன் விழிக்கவில்லை என்று அறிந்து அங்கு கூட்டமாயிருக்கக் கண்டு ஆச்சரியம் ஏதென்று அவாக்கொண்டு கணத்துள் புகுந்து நின்று அநியாயம் ஈதென புகன்று நிற்கவே பசுவின் கன்று நாலு பேர் பிடிக்க நின்று கண்ணீர் ஒழுக நின்று இவர்கள் நம்மை கொன்று பல்லால் கடித்து மென்று ருசி ருசி எனவே தின்று இன்புறுவர்கள். இது நன்று வீணாய்போதல் நன்றன்று நமக்கு துணையாம் ஒன்று நாம் அறியாமல் தொன்று செய்த தீவினையாம் என்று இதற்கு சாட்சியோர் குன்று இனி நான் மனதை வென்று சேரலாம் சிற்சுகம் அருளென்னும் சொற்களை புகன்று பகவத் ஸ்மரணையோடு நிற்பதையும் தொடுக்கர் எல்லாம் சூழ்ந்து நிற்பதையும் கபீர் பார்த்து தேகமெல்லாம் வேர்த்து கோதனத்தை மார்புடன் சேர்த்து அபயம் தந்தேன் எனப் பேர்த்து கொள்வது அழகு அழகல்ல என ஈட்டு தன்னுயிர் அதற்கு தாரை வார்த்து உயிர் பெற்று உய்வா எனக் காத்து இப்லீஷ் தனக்கு தோற்று ஓடிப்போகின்றதை நோக்கி துலுக்கரை கொலைக்குள்ளாக்க ஜீவகாருண்ய விரதத்தை நீக்கி மோட்சமார்க்கத்தை போக்கி உன் வசத்தில் ஆனோரை பாழாக்கி ஈடையராமற் கீழாக்கி நரகம் சேர்வதற்கு ஆளாக்கிச் செய்தாய் இம்சையே சாக்கி ஆதலாலுனை இப்போது தூக்கி இவ்வனலில் போட்டு கரியாக்கி விடுவேன் பார் என்று ஓங்கி முகம்மீதோர் அரைவாங்கி விடவே இப்லீஷ் ஓங்கி உயிர் போனது போல் தேங்கி உம்மால் என் உயிர் நீங்கி போதல் நன்றோ அருட்சீலனே அகட்டிற்பிறக்கா காப்பாளனே கருணை கடற்போர் மூலனே ஜீவர சகல ஜீவர்களுக்கும் அனுகூலனே துடுக்கரை வெல்லும் கோலனே எனக்கு காலனே திரிசூலனே கதிர்வேலனே பரிபாலனே என்று ஸ்தோத்திரம் புரிந்து மிகவும் பரிந்து அருவாயிருந்தோர் உருவாகி ஓ அருட்சுரூப தர்மமே ஓ சுக பிரம்மமே இது நீ அறியா மர்மமே இது நீ முன் செய்த கர்மமே என்று தன்னந்தன்னை இழுத்து தாடிகளெல்லாம் பழுத்து நிற்போரே இதன் கழுத்து அறுப்பீரிது முன் கொழுத்து அறுப்பீரிது இதன் கழுத்து அறுப்பீர் இது முன் கொழுத்து செய்து கொண்ட எழுத்து அதனால் படிமீது எழுத்து காஜி கடவுளை வழுத்து என்பதை கேட்ட துடுக்கர் சொல்லும் முடுக்கர் அங்கே வந்து உரைக்கும் பூதத்தின் முகத்தில் கொட்டில்லாமல் நீண்ட சொக்காயும் நீண்ட குல்லாயும் வெளுத்த முகமும் வெளுத்த நரையும் பல்லிற் கரையும் சொல்லில் குறையும் உள்ளவனாயிருக்கவும் மொசல்மான்கள் தன் குலத்தில் உற்பவித்த மூத்த கிழவன் என தீர்மானித்து நிற்போரில் தமால் மாத்திரம் அனுமானித்து குலத்தோரை பார்த்து கரங்களை சேர்த்து ஓ அன்பர்களே எனக்கு உகந்த நண்பர்களே இவ்விருத்தன் யாதோ விபரீத பூதத்தைப் போல் காண்கின்றது ஆதலால் கிஞ்சித்து அடியேன் மேல் கருணை கூர்ந்து இக்கன்றுக்குட்டியை கொல்லாமல் இருங்கள் என்று வேண்ட, அதற்கு அக்கிழவன் நகைத்து தமாலை பகைத்து, ஓ தமால், நீ துலுக்கனாயிருந்தும் சகலமும் தெரிந்தும் அல்லாஹ் செய்கிறதை வெறுக்கின்றாய், குரான் மொழியை மறுக்கின்றாய். சகல ஜீவர்களையும் மனித ரூபயோகத்திற்காகவே கடவுள் படைத்தார். அதில் ஆடு மாடு முதலாகியதை புஷிக்கவே உண்டாக்கினார். இப்படி கடவுளால் அனுப்பப்பட்ட வேதத்தில் முறையிடுகின்றது. இதோ இக்காலியும் மௌலியும் ஆதிவேதமான குரானை தீர்க்கமாய் வாசித்து சகல மார்க்கத்திலும் தேர்ந்திருக்கின்றார்கள். இவர்களை விட நீயும் உன் சுதனும் ஓதினவர்களோ வேதத்தின் ரகசியத்தை அறியா உங்களுடன் வாது செய்வதற்கு இவர்களே போதும். நீங்கள் அகடவகடம் செய்கின்றீர்கள் எப்போதும் என்று நவில்கிறதை கேட்ட கபீர், ஓ மாயாபூதமே, நீ உரைப்பது அபவாதமே, உனை நம்பினோர்க்கு அபராதமே, செய்ததெல்லாம் நீதமே, நல்லோர்க்கு மிகவும் வேதமே, விரோதமே, வெகு சேதமே, மெகு குரோதமே, முருட்போதமே. என்னையா வெறுவச் செய்ய வந்தாய் கலியே, நீ இன்றைக்கானாய் பலியே, ஞான பூசை உன் எலியே, துடுக்கற்கெல்லாம் புலியே, இப்போது உனக்கு நான் புலியே, சற்று முன் அடைந்தாய் கிளியே, என் முன் செல்லாது உன் வலியே, கொலைஞரை கொண்ட நலியே, கொள்ளை கொண்ட நலியே, ஆணும் பெண்ணுமல்ல அலியே என்று அக்கன்றை நோக்கி இட வேண்டாம் என போக்கி, வசு மஸ்தகத்தின் மேல் தனது ஹஸ்தத்தை தாக்கி கொற்றிக்கு சுகம் உண்டாக்கி மார்புடன் அணைத்துக் கொண்டு, ராமா ராமா எனவென்று, என்ன கர்மம் செய்தாய் பண்டு, ஆனாலும் பகவானை அண்டு, பயமில்லை என் வாக்கல்ல இரண்டு. காசியில் நட்டிருக்கின்றேன் இன்று இந்த இப்லீஷ் என கோர் பெண்டு, வெட்டுவதற்கு துரும்மின் துண்டு, உனக்கு செய்ய சொல்லுகிறேன் தொண்டு, அஹிம்சாவிரதம் கொண்டு இருக்கையால் கொல்லுமித்தண்டு என்று அங்கிருக்கும் ஓர் கோலை எடுத்து வீசினார். சுவகர் என்று பேசினார், கன்றுக்கு சந்தனம் பூசினார், நானனல் நமக்கேன் எனக் கூசினார். அப்போது அந்த தடியானது சரேலென்று எழும்பி வருவதால் இப்லீஷ் மனம் குழம்பி மௌலியின் பின்னால் ஓடி, நீங்களெல்லாம் கூடி கொடுத்துவிட்டீர் தாடி, ஆதலால் ஆனீர் பேடி, ஆகாவிடின் நீண்டோடி, தடியை பிடியுங்கள் நாடி, தமால் கபீரை கொண்டாடி, இவ்விதம் செய்தானென வாடி, குரான் ஸ்லோகங்களை பாடி, அலால் செய்த வார்த்தைகள் ஆடி, கொலை செய்வோர்களை தேடி அதிசீக்கிரமாய் ஓடிப்போய்விடவே, முசல்மான்களெல்லாம் கோபதீர்த்தர்களாய் எரிந்து பொறிந்து கபீரை பார்த்து கரத்தை பிடித்து ஈர்த்து, அடா கபீர், எம் குலத்தில் உற்பவித்த விருத்தனை வருத்தி படுத்தி ஏன் ஓட்டிவிட்டாய்? நீ கெட்டாய், கோதனத்தை அலால் செய்வதை தடுத்தாய், அனைவரும் உண்பதை கெடுத்தாய், சுயமதத்தை விடுத்தாய், இந்து மதத்தை அடுத்தாய், எங்களை வெல்லவோ சலம் தொடுத்தாய், அநேக துன்பங்களை கொடுத்தாய், நீ இங்கு ஏன் வந்தாய், வம்பு ஏன் தந்தாய் என்று முடுக்கி சகலரும் மடக்கி வாயில் வந்தபடி பிதற்றத் தொடங்கினார்கள். அதற்கு கபீர், ஓ கலைஞரே, ஜீவகாருண்யமில்லா வலைஞரே, ஓர் ஜீவனை பதைக்க வதைக்கலாமா, உயிர் நீங்க சிதைக்கலாமா, பஞ்சமா பாதகத்தில் முந்தினது கொலை அல்லவா, பலதரம் சொல்லவா, கொலை பாதகம் ஒன்று செய்பவன் களவு கள் காமம் குரு நிந்தையும் செய்தவனாமே, ஜீவகாருண்யத்தால் மோட்சம் அடையலாமே, ஜீவஹிம்சை செய்பவர்க்கு முக்தி இல்லை எனல் சத்தியமா அசத்தியமா? ஐயையோ, ஓ தேறித்தெளிந்த மௌலியே, கல்வியில் வல்ல காஜியே, நீங்களாவது போதிக்கலாகாதா, உமக்கு அருள் உண்டாகாதா, ஓர் பிராணியை கொல்வது சந்தோஷமா, கொல்லென்று உரைப்பதும் நற்கோஷமா என பல பரிதாப வார்த்தைகள் ஆடும்போது மௌலி, எங்கள் வேதத்தில் விதித்திருக்கிறபடியே அலால் செய்வதை கன்றின் கழுத்தை கொய்வதை மறுத்தல் உனக்கு தகவே தகாது. ஜீவகாருண்ய மொழிகள் எங்கள் செவியில் புகவே புகாது. ஏனெனின் பசுவின் உதிரம் சுண்டுதலால் உண்டாகும் பாலை உண்போர் தசையை புசிக்கலாக பாலை உண்போர் தசையை புசிக்கலாகாதோ என்று கேட்க, கபீர், தாயின் பாலை உண்ணும் சகலரும் அவ்வன்னையின் மேதையையும் உண்ணலாமோ என்று கேட்க, மௌலி, மானிடருக்கும் மிருகங்களுக்கும் பேதமில்லையா? அன்றி மாந்தருக்காகவே படைத்த மிருகங்களை கொல்வதால் பழுதில்லவே இல்லை என்று கூற, கபீர், சகல ஜீவர்களையும் ஏக கண்ணால் பார்க்கும் ஜெகதீஸ்வரன் பாரபட்சமாய் பார்ப்பாரா? பாரபட்சமாய் காப்பாரா? மிருகங்களுக்கு இருக்கின்ற விவேகம் மானிடர்களுக்கு இருக்கின்றதா? அதை ஒருவரால் அறிந்து கொள்ளத்தக்கதா? நம்மை போல் மிருகம் யுக்தியும் சக்தியும் காட்டுமாயின் நம்மால் கொல்லக்கூடுமோ? கொல் என்று சொல்லக்கூடுமோ? கோவால் அல்லவோ பல தானியங்களும் வெகு மானியங்களும் பெறலாம். பால் தயிர் நெய் முதலானது உண்டு சுகமுறலாம். சகாயம் செய்வதை கோரல் நலமோ? வதைத்தால் யமக்குற்ற பலமோ? அல்லது வதைத்தல் குற்ற பலமோ அல்லது ஆணவ பலமோ? பாவம் செய்தலும் சலமும் அலால் செய்தலே குதமே. ஆச்சரியம் தன்னுயிரைப் போல் மண்ணுயிரை பார்க்க தேவையில்லையா? ஜீவகாருண்யம் மேலான தவமல்லவா? இதற்கு தகுதியான உத்தரம் சொல்லையா? சொல்லி என்னை வெல்லையா? என்னை வென்று கோதனத்தை கொல்லையா? மௌலி, கடவுளை துதித்து உயிர்வதை செய்வதால் பாபமில்லை என்று சொல்ல, கபீர், மனோ வாக்கு காயமென்னும் திரிகரண சுத்தியோடும் கூடி கடவுளை துதிக்க வேண்டுமே அல்லாது கொலைபாதகம் செய்யும் போது உன்னல் மிகவும் அபராதம் என்று சொல்ல, மௌலி, கடவுளை தானித்தலால் செய்ததே புசிப்பதற்கு யோக்கியமானதன்றி மற்றது கூடாதென, கபீர், நாற்கால் இருகால் உள்ள ஜீவர்களை அலால் செய்ததால் அதன் கர்ப்பத்துக்கு உற்ற குட்டியும் முட்டையும் மலாலானதல்லவே, அதை புசிப்பது ஏன் என கேட்க, மௌலி, கருவிலுறும் கொற்றியையும் அண்டத்தையும் மலால் செய்ய கடவுள் விதிக்கவில்லையே என்று கூற, கபீர், நிரூபமாய் நிஷ்கலமாயிருக்கும் கருணாகர கடவுள் ஓர் பிராணியை பதைபதைக்க சிதைத்து வதைக்கும்படி கட்டளை கொடுப்பாரா? கொடுத்து கருணாநிதி என்கிற தன் பேரை கொடுப்பாரா? கொலை செய்து ஓர் நரகத்தில் புகுவதை தடுப்பாரா? ஜீவரட்சணையை விடுப்பாரா? கொல்ல கட்டளையிட்டவர்களுக்கு கருணாகரன் என்கிற பேர் கூடுமா? அவர் ஆக்ஞைக்கு உட்படுவதாடுமாடுமா? ஓ காஜி, நான் சொல்லுவதை கேளும். அதாவது, ஜலம் அச்சரஜீவன்களுக்கும் சரஜீவன்களுக்கு ஆகாரமாக பகவான் செய்திருக்க, அதை விடுத்து அதோகதிக்கு ஆளாகும் கொலை செய்து உண்ண கட்டளையிட்டார் என்று உரைக்கும் மொழி விபரீதமாயிருப்பதன்றி மிகவும் அபராதத்துக்கும் ரவுராதி நரகத்தை அடைவதற்கும் இடமாயிருக்கின்றதே என்று சொல்ல, மௌலி, கடவுள் கொலை செய்யும் கொடிய மிருகங்களை உண்டாக்கின காரணம் ஏது என்று கேட்க, கபீர், தன் தாயை புணரும் மிருகத்தின் செய்கையை சாஸ்திரத்தில் பேசக்கூடுமோ என்று கூற, மௌலி, ஜீவன் எல்லாவற்றிற்கும் உண்டோ என, கபீர், சர அச்சரங்களில் பேதமில்லையோ என, மௌலி, ஜாலமெல்லாம் ஜீவமயமாயிருக்கின்றதே என, கபீர், ஈர் உண்மையாயின் அலால் செய்யும் காரணம் ஏதென, மௌலி, கொலை செய்யல் கொடிய பாபமாயின் இந்துக்கள் பலியிடுவது பாபமல்லவோ என்று கூற, கபீர், பாமரர்கள் இஷ்டகாமியார்த்த நிமித்தம் துஷ்ட தேவதைகளுக்கு பலியிடுகின்றார்கள். அதுவும் கொடிய செய்யும் கொடுங்காரியமே. அவர்களுக்கு நரகமே பிராப்தியாகும் என்று கூற, மௌலி, தேவதைகளிலும் இரண்டு விதம் உண்டோ என, கபீர், பிரம்ம ருத்ராதியர் சிரேஷ்ட தேவதைகள் என்றும் காளிவராகி சக்திகள் துஷ்ட தேவதைகள் என்றும் சொல்லப்படும் அதில் துஷ்ட தேவதைகளைப் போல் சிரேஷ்ட தேவதைகள் பலியை கோராமல் தூபதேப நைவேத்தியங்களால் சந்தோஷப்படுகிறார்கள் என்று கூற, மௌலி, அஸ்வமேதாதி யாகங்களில் கொன்ற பிராணியின் அவிர்பாகத்தை விஷ்ணு முதலானவர்கள் இச்சிக்கவில்லையா என கபீர், பிரம்மம் தெய்வம் பூதம் பிதுர் மானுஷம் என்று ஐந்து யாகம் உண்டு. அதில் வேதமோதல் பிரம்ம யாகம், ஹோமம் வளர்த்தல் தெய்வ யாகம், பலியிடல் பூத யாகம், தர்ப்பணம் முடித்தல் பிதுர்யாகம், இறப்போர்க்கு உணவு முதலிய ஈதல் மனுஷ யாகம் என்று ஆதிவேதத்தில் முறையிடுகின்றதனால் பலியேற்றுக் கொள்ளுதல் பூதத்தின் கொள்கையாம். பிரம்மாதி தேவர்கள் மந்திரோச்சாடனங்களால் மறித்த ஜீவனை அக்னிஷ்டோமங்களால் பஸ்மமாக்கி அப்பூதியையும் மற்ற வஸ்துக்களையும் அவிர்வாகமாக கொண்டு பின்னும் அஜீவனை மந்திரத்தால் எழுப்ப வேண்டும் என்றே அதற்கு மேலான பதவியை கொடுக்க வேண்டும். கொல்லவும் எழுப்பவும் வல்லவர்கள் போதையாகம் செய்ய வேண்டும். யாக மந்திரம் ஜபிக்கும் பூசுரன் அவ்யாக முடியும் பர்யந்தம் நித்ர ஆகாரமின்றி இருக்க வேண்டும் என்றும், போதையாகம் காமியார்த்தத்தின் நிமித்தமே என்றும், மது மாமிசத்தின் மேல் இச்சை உள்ளோர்க்கே உரியது என்றும், இதற்கு உடன்படுவோர் மாயா சம்பந்தம் உடையவர்களே என்றும், இதை எவ்வளவு சிறப்புடன் செய்தாலும் சாகினி டாகினி முதலான பூதங்கள் கழிப்படையும் போதையாகமே என்றும் சொல்லும் வேதத்தின் கருத்து பலியிடும் யாகத்தை விளக்கியதன்றி செய்யச் சொல்லவில்லையே. உங்கள் குரானிலோ மாயாரகிதமாய் நிரூபமாய் நிர்பேதமாயிருக்கும் பரபிரம்மத்தை தியானித்து உயிர்வதை செய்தல் பாவம் இல்லை என்று இது கடவுள் கட்டளை என்றும் உரைக்கின்றதே. அதை மெய்யென்று நம்பி நம்பி பேதமையுடைய மானிடர்கள் கொல்லும் புழுவைப் போல நாளொன்றுக்கு அநேக கோஹத்தி செய்து நிறையத்துக்கு ஆளாயிருக்கின்றீர்களே. இந்துக்கள் சகஸ்திர வருஷங்களில் ஓர் யாகம் செய்தால் அரிதாயிருக்கின்றது. நீங்கள் நாழிகையில் சகஸ்திர கோக்களை கொல்லுகிறீர்களே, அன்று பசுவைத்தானா வதை செய்து உண்ண வேண்டும்? கோமேதமாதி யாகங்களை செய்வோர்க்கு மாயா சம்பந்தமான லோகங்களின் பிராப்தியை அல்லது மோட்சம் இல்லை என்றும், சுரபியானது பயிர் தின்றல் முதலிய தீங்கு செய்யுமாயின் அதை வாயால் தட்டி ஓட்ட வேண்டும் என்றும், கையால் தட்டி ஓட்டக்கூடாதென்றும், ஒருவேளை தட்டி ஓட்டுவதால் ஒரு ரோமம் உதிருமாயின் அதனால் நிறையத்துக்கு ஆளாக வேண்டும் என்றும் ஆதிவேதத்தில் முறையிடுகிறதே அல்லாமல், அச்சரமான வித்தையையே புஷிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கு திருவாய் மலர்ந்த கருணாலயன், அலால் செய்யுங்கள் என்றும் செய்யும் போது என்னை துதியுங்கள் என்றும் துதித்தால் பாபம் உமக்கு இல்லை என்றும் உரைத்திருப்பாரா? வாயில்லா ஏழை மிருகங்களை வெறுப்பாரா? கொலைபாதகம் ஒருவரை விட்டு நீங்குமா? அதிலும் கோஹத்தி கொடிய நரகத்தில் அமிழ்த்தாமல் விடுமா? ஐயையோ, உங்கள் குரானில் இவ்வநீதத்தை சொல்லியிருப்பதன்றி இஷாக் என்பவனுக்குரிய வேதத்தில் நிர்குணமாய் நிர்மலமாய் நிரகங்காரமாயிருக்கும் பராபரத்துக்கு மிருகங்களை பலியிட வேண்டும் என்றும், அப்படி பலியிடுவதால் மாந்தர்களின் பாப விமோசனமாய் பரிசுத்தமாவார்கள் என்றும், இது தேவனுடைய கட்டளை என்றும் சொல்லியிருக்கின்றது. அநியாயம், அநியாயம். மிருகங்கள் பயன்படுவதென்ன? மனுஷர் பரிசுத்தமாவதென்ன? அந்தோ, இதை மெய்யென்றும் தேவனுடைய கட்டளை என்றும் நம்பலாமா? நம்புவோர் மோட்சமடைய போமா? பூதம் ஏற்றுக்கொள்ளும் பலியை கருணாசாகரனான பரமேஸ்வரன் ஏற்றுக்கொள்ளுவாரா? மிகவும் பரிசுத்தமான பரபிரம்ம கடவுள் மிகவும் அசுத்தமான உதிரத்தை இச்சிப்பாரா? கொலை செய்யும் கொடிய பாவிகளை ரட்சிப்பாரா? அன்றி கொலை செய்யவும் பலியிடவும் உண்டாக்கிய கட்டளை தீனதயாபரனான பரமேஸ்வரன் இட்ட கட்டளையா? ஆதாமை கெடுத்த பைசாசத்தின் கட்டளையா? மாமிச இச்சியுள்ள மாந்தர்கள் எழுதி வைத்த கட்டளையா? நன்றாய் யோசிக்கும் இடத்து கொடிய மூதேவி குணமுள்ள பூதத்தினுடைய மாயைக்கு உட்பட்ட மனிதர் வரைந்த கட்டளையாகவே இருக்கும் இதில் சந்தேகமே இல்லை. அப்படிக்கு ஐயம் இருக்குமாயின் சொல்லும் மௌலி என்று கேட்க, அதற்கு மௌலி, கடவுளிட்ட கட்டளையே என்றி மற்றவர்களின் கற்பனையே அல்ல. இக்கட்டளை இப்ராஹிம் பயம்பர் காலத்திலேயே உண்டாயிற்று. அதற்கு அநேக திருஷ்டாந்தங்கள் குரானில் சொல்லியிருக்கிறது என்று சொல்ல, கபீர், இக்கொடிய கட்டளை இப்ராஹிம் காலத்தில் உண்டானது உண்மையேயாம். எப்படியெனில், ஆதிராவின் குமாரனாகிய இஸ்மாயிலை பலி கேட்க அவன் தந்தையாகிய இப்ராஹிம் ஆட்டை பலி கொடுத்து தன்னை சேர்ந்தவர்களுக்கு ஊட்டி பிரஷ்டர்களாகினதை இஸ்மாயில் இனிமேல் எப்பொழுதும் இப்பலி தன் மதத்தோர் கடவுளுக்கு கொடுக்கும்படியாய் அந்தரங்கமாய் போதித்து வந்தான். அதாவது கடவுளை துதித்து ஒரு உயிரை வதைத்தால் கடவுளுக்கு பலியானதே என்று வீணாகவில்லை. எப்படி என்றால் சகலரும் கேட்க, ஓ கடவுளே உனக்கு பலி கொடுக்கின்றேன் என்று உரைத்தாலும் ஒருவரும் கேட்காமல் கடவுளை தியானித்து அறுத்தலும் ஓரர்த்தமன்றி உயர்வல்ல. எப்போது ஜெகதீஸ்வரனுடைய திருநாமத்தை வழித்தி வதை செய்தானோ அது ஈஸ்வரனுக்கே அர்ப்பணமாயிற்று. இதை மெய்யென்று உறுதிப்படுத்த இசாக்கால் உண்டாக்கிய வேதம் ஓதும் வேதமே போதுமான சாட்சியாக இருக்கின்றது. அதேதென்றால் இப்ராஹிம் இளைய மனைவியாகிய சாரா என்பவள் தன் உயிர் போல் பாதுகாத்து வளர்த்த பசுவின் கன்றை பலி கொடுத்து இசாக் என்பவனை பெற்றாள். அவன் வயது மேலிட்டு சீலருக்கு அரசனாகி தன் தாய் கொடுத்தபடி தன்னை சார்ந்தவர்கள் அனைவரையும் கடவுளுக்கு பலியிடும்படியாக கற்பித்தான் என்று கற்பித்தான். அன்று முதல் அவர்கள் பலியிடத் தொடங்கினார்கள். இசாக் என்பவன் பகிரங்கமாய் பலியிடும்படியாக கட்டளையிட்டான். சகலரும் அறிய விபச்சாரம் செய்பவளை பார்க்கலும் ரகசியமாய் விபச்சாரம் செய்பவள் மிகவும் குற்றத்துக்கு உட்பட்டவளாவாள். அதுபோல அந்தரங்கமாக பலியிடும் உங்களுக்கு அதிராக்கினை கிடைக்காமல் போகாது. இவ்வித குற்றங்களுக்கு ஆளாகிவிட்டது ஆதாமை கெடுத்த மாயா பூதமேயாம். துஷ்டர்களிஷ்டகாமியார்த்தமாக கனிஷ்ட தேவதைகளுக்கு இடும் பலியை சிரேஷ்டமான மாயாதீத பரபிரம்மத்துக்கு இடல் மாயா சம்பந்தம் அன்றி ஞான சம்பந்தம் அல்லவே அல்ல. எங்கனமெனின் எள்ளுக்குள் எண்ணெய் போலவும் பாலுக்குள் வெண்ணெய் போலவும் பரிபூர்ணமாய் நிறைந்திருக்கும் நிரூப நிரகங்கார நிர்விகார நிர்மல நிரதிசியானந்த கடவுளுக்கு பலியிடல் கொடிய செய்கையல்லவா? பலதரம் சொல்லவா? உங்கள் தாயாதிகளான இசாக் மதத்தோர் பராபரமான பரிசுத்த பரமேஸ்வரனுக்கு ஓரோர் காலத்தில் நரபலியும் இடுகிறார்கள். அதுவே பூதத்தின் செய்கை என காட்ட போதுமான சாட்சியாயிருக்கின்றது. துஷ்ட தேவதைகளுக்கு பலியிடவும் கடவுளுக்கு பலியிடவும் நேரிட்ட காரணம் நரகம் போகவும் பலர் வேண்டியதை குறித்ததேயாம். நோன்பு என்பது கொன்று தின்று தின்னாமை. பரமாத்மா சர்வ ஜீவாத்மா அஹிம்சா பரமோ தர்மா தன்னுயிரி போல் மண்ணுயிரை பார்த்ததே தவம் என்கிற வாக்கியங்களை நன்றாய் யோசித்து பாரும். குரானில் நான்காம் வகுப்பை வாசித்து பாரும் என்று உரைத்து, ஓ மௌலி, கொலை செய்வோருக்கு கொடிய நரகம் என்பதற்கு மாட்சிமையான சாட்சி கொடுக்கிறேன் பாரும் என்று அக்கன்றின் மஸ்தகத்தின் மேல் தன் ஹஸ்தத்தை வைத்து, ஓ கொற்றியே, கொலை செய்வோர்களுக்கு கொடிய நரகம் பிராப்தியாதல் சத்தியமா அசத்தியமா சொல்வாய் என்று திருவாய் மலர்ந்தருள, அக்கோதனமானது கபீர் உபயபாதங்களின் மேல் தன் தலையை சாய்த்து வந்தனம் செய்து கண்ணீர் விட்டு அழுது, ஓ சுவாமி, என்னுடைய சரித்திரத்தை சற்றே கருணை கூர்ந்து கேட்டருள்வீரே, தேவரீர் வினாவுக்கு போதுமான சாட்சியாகும். நரகம் என்பது வேறிடத்தில் இல்லை. தசை என்பு நரம்பு தோல் மயிர் மஜ்ஜை மலஜலம் பேழை முதலானவைகள் நிறைந்திருக்கும் இத்தேகமே நரகம் எண்ணப்படும். இதற்குற்ற குர்மம் குஷ்டம் க்ஷயம் வாதவிரோதம் முதலான கொடிய ரணவியாதிகளே யமதண்டனை எனச் சொல்லப்படும். ஈதுமக்கு தெரிந்ததே. இனி என் வரலாற்றை சொல்ல வெகு ஆச்சரியமும் பெருந்துக்கமுமாயிருக்கும். அதாவது நான் முன்பிறப்பில் மிகவும் கற்றறிந்த பிராமணனாகும். நான் ஓர்காலத்தில் இமோர் பர்வதத்தின் சமீபமாக ஓர் காரியார்த்தமாய் போகையில் அங்கு சில மாந்தர்களோடு மானிக் கொன்று அதன் தசைகளை வகிந்து பக்னிட்டுக் கொண்டிருப்பதைக் கண்ட என் கண்களின் வழியாய் மாயாசம்பந்தமான மனம் வெளிப்பட்டு அந்த அருணத்தின் ஊன்மேல் இச்சை கொண்டு என்னை போகவிடாமல் நிறுத்திவிட்டது. பின்பு அம்மனத்தை எதிர்த்து நான் சொன்ன வாக்கியங்களாவன, ஓ மாயாமனதே, உன் தேகத்தின் மேல் உனக்கு எவ்வளவு இச்சையோ அப்படியே சகல ஜீவர்களுக்கும் இச்சை இருக்குமல்லவா? அது பதைக்க கொன்று தின்று பருத்தும் பெருத்து கொழுத்து இவ்வுலகில் எத்தனை நாள் இருக்கப் போகிறாய்? புல்லை புஷித்து வளர்ந்த பிராணியை அறுத்து உண்பதால் உனக்கு நிறையமன்றி பிணிகளால் சூழப்பற்று வாத பித்த ஸ்லேட்டுமங்கள் என்கிற காலன் யமதூதன்கள் என்பவர்க்கமாய் தாழப்போகிறாய். ஓர் ஜீவன் மேதை தனக்குற்ற ஓர் புண்ணுக்கு இணையானதென்று உன் கண்ணால் பார்த்தும் அஞ்ஞான சம்பந்தத்தால் வாஞ்சித்தாய். ஐயோ, கொல்பவர்க்கு ஒரு பங்கும் உண்பவர்க்கு எண்பங்கு பாபம் என்று உரைக்கும் வேதங்களை ஓதியிருந்தும் மது மாமிசங்களை மறந்தும் நினையாமல் இருப்பதே பிராமண ஆச்சாரம் என்றறிந்து மடமைக்கு மடமை குணத்தால் மாங்கிஷத்தை இச்சித்த போதே பட்சித்தாய். அந்தோ ஒரு நாளன்றி மறுநாள் புசிக்கத்தகாத புழுக்கள் நெடிந்த புலாலை புசிப்போர் மீது புங்கவன் பூரண கடாட்சம் வருமோ? ஓ பேதமை மனதே, யானை துதிக்கை போல் நெய் சொழிந்து கோடி ராஜசூயாகம் செய்வதிலும் ஓர் உயிரை கொன்று தின்னாதிருக்கும் ஜீவகாருண்ய விரதம் மேலானதல்லவோ என்னும் இவ்வித நீதிகளை பலவாறாய் ஓதி என் மதிக்கு போதித்துக் கொண்டிருக்கையில் அதை கேட்ட சாரங்கத்தின் தசையை பங்கிட்டுக் கொண்டிருந்த மிலேச்சருக்கு மேன்மையான ஜீவகாருண்யம் பிறந்து, ஐயோ, அறியாமையால் அருணத்தை கொன்று பாவத்துக்கு ஆளானோமே, இப்பழி எவ்விதத்தால் நீங்கிக் கொள்ளப் போகிறோம் என்று கலக்கணுற்று அயர்ந்து பெருமூச்சு விட்டு என்னை நோக்கி, ஓ பிராமணோத்தமா, நீ இச்சித்த மேதையை நீயே பெற்றுக்கொள் என்று என்மேல் எரிந்து தங்கள் இருப்பிடம் சேர்ந்தார்கள். பின்பு நான் என்மேல் எரிந்த மாம்சங்களை பார்ப்பதற்கு அசங்கியமுற்று அச்சமற்றவனாய் கண்களை மூடிக்கொண்டு நிற்கையில் அங்கொரு கலைமான் வந்து பிரலாபித்து தன் பிணையை கொன்றவன் நானே என தீர்மானித்து கூர்மையான கொம்பால் என்னை குத்தி வீழ்த்தி கதறிக்கொண்டே போய்விட்டது. பின்பு நான் எழுந்து நடக்க சக்தியற்றவனாய் அம்மலைக்கு அருகில் நகர்ந்து கொண்டே போய் ஓர் குகையில் தங்கியிருக்க அர்த்தராத்திரியில் ஓர் தவயோகி அக்குகைக்குள்ளிருந்து வெளிப்பட்டு என்னுடைய தேகமெல்லாம் உதிரமாயிருப்பதை பார்த்து என் அருகில் வந்து ஆதரணை செய்து, நீ யார்? இவ்வித துன்பம் ஏன் வந்தது என்று வினாவ, ஓ சுவாமி, நான் வேதபாராயணம் செய்யும் வேதியன். என் வரவால் இவ்விதம் என என் வரலாறு இவ்விதம் என மேல் நடந்த யாவும் சொல்லவே அத்தபோதனன் மறையோனாயிருந்தும் ஆங்கிசத்தை இச்சித்தாயா? நீ இக்குகையில் இருந்தால் எனக்கும் பாபம் வந்து நேரிடும் என தன் சூலத்தால் குத்தி தூரமாய் எரிந்து விட்டான். பின்பு ஓர் முட்புதரில் வீழ்ந்த நான் கதறி அழுது, ஓ சுவாமி, யான் செய்த தீவினை தீரவும் சீக்கிரம் என் பிராணன் நீங்கவும் கருணை புரியும் ஐயா என்று ஸ்தோத்திரம் செய்யும் போது அக்கருணாசாகரனான முனிசிரேஷ்டன் யாது காரணத்தாலோ அதிசீக்கிரமாய் என் அருகில் ஓடிவந்து, ஓ பிராமணோத்தமா, யான் செய்த குற்றத்தை மன்னியும். தவத்துக்கு ஜீவகாருண்யமே விரதம் என தெரிந்திருந்தும் உன் தீவினையானது எனக்கு முனிவு வரும்படியாய்ச் செய்து உனக்குற்ற பாபத்தில் எனக்கும் பாதி வந்து அடைந்தது. அதை நீக்கிக் கொள்ளும் பொருட்டு கங்காதீரத்தில் தவம் செய்யப் போகிறேன். உனக்கு ஏதாவது உபதேசம் செய்வேனாகில் மற்ற பாதி பாபமும் நான் ஏற்றிக்கொள்ள வேண்டியதாகும். இனி உன்பால் அரைக்கணமும் தங்கேன் என்று, ஓ காசி விஸ்வநாதா, பூதகணநாதா என்று உரைத்துக் கொண்டே வாரணாசியை நோக்கி ஓடத் தொடங்கினார். உடனே என் பிராணனும் அக்காசி நகரை தியானித்துக் கொண்டே உடலை விட்டு நீங்கி காசியை அடைந்து புண்ணிய ஜென்மமான கோவின் கர்ப்பத்தில் பிரவேசித்து 10 மாதங்கள் பர்யந்தம் விஸ்வநாதரை பூஷித்து பின்பு இப்பூலகில் பிறந்து யாதும் மறந்து மாம்சத்தை இச்சித்த குற்றத்தால் இத்துடுக்க கையில் அகப்பட்டு கக்கசத்துக்கு உட்பட்டு நிற்கும் தருவாயில் பிரேமமே ஓர் உருவமான நீர் வர உம்மை தரிசித்து பூர்வ ஞானம் பிறந்து கண்ணீர் விட்டு அழுதேன், கடவுளையும் தொழுதேன். பின்பு உமது ஹஸ்தம் என் மஸ்தகத்தின் மேல் வைக்கவே எல்லா பாவங்களும் நீங்கி ஸ்பர்சவேதியால் நவலோகங்கள் கலங்கம் நீங்கி பசும்பொன்னானது போல் புண்ணியவானானேன். ஓ பரமபுருஷா, பரமஸ்வரூபா, என்மேல் உமக்கு கருணை வந்த காரணம் முற்பிறப்பில் பிராணம் நீங்கும் காலத்தில் தவயோகியின் தரிசனம் கண்ட பலனல்லவோ? இனி நான் மோட்ச வாழ்வை பெற்றேன், பாசபந்தங்கள் அற்றேன். ஓ சுகயோகியே, ஆனந்த போகியே, ஜீவகாருண்யத்தை கைவிடாதே, ஜீவஹிம்சை செய்வோர்களை தொடாதே. காருண்யமில்லாக்கு உன் பாதம் கிட்டாதே, காருண்யமில்லா கையேதுக்கென்று எடாதே என்ற வாக்கியங்களை உரைத்து மாயமாக மறைந்து பரமபதத்தை அடைந்தது. கேட்டீர்களோ சித்தர்களே, இவ்விதமாக போதனம் மறைந்தபின் அங்கு நிற்கும் பலரும் கபீரும் கன்றுக்கு உண்டான பாக்கியத்தை குறித்து ஆனந்த பரவசராய் தன்னை மறந்து சற்று நேரம் இருந்து பின்பு தெளிந்து சோத்திரம் செய்யும் மௌலி முதலானவர்களை நோக்கி, ஓ சீலர்களே, கொற்றி உரைத்த வாக்கியங்களை கேட்டீர்களோ? ஜீவகாருண்யத்தை குறித்து முற்காலத்தில் ஓர் விசித்திரமான கதை நடந்திருக்கின்றது. அதாவது, நேபாள நகரத்துக்கு அருகாயிரான் என்ற ஓர் பட்டணத்துக்கு இறைவனும் அபிமச்சனும் தன் நகருக்கு இருகாத தூரத்தில் இருக்கும் ஓர் பத்ரகாளியின் கோயிலுக்கு இரவில் இருஜாமம் கழிந்த பின் இருவரும் போய் காளியை பூஜித்து தங்கள் இஷ்டகாமியார்த்தத்தை முடிப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே வந்தார்கள். இப்படி 12 ஆண்டுகள் கழிய ஒரு தினம் பத்ரகாளி நராதிபன் முன் பிரசன்னமாகி, இக்கணத்தில் எனக்கு ஓர் நரபலி கொடுப்பையாகில் உன் இஷ்டகாமியார்த்தம் முடியும் என்று நவில அரசன் அமைச்சனை நோக்கி, ஓ மதிமந்திரி, இதற்கென்ன செய்யலாம் என அமாத்தியன், நாம் நகரில் போய் கொண்டு வருவதற்குள் சூரியோதயமாகும், தடையின்றி என்னை பலி கொடுத்து உமது இஷ்டத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் என்று சொல்ல, பார்த்திபன், நாம் இருவரல்லவோ சுகம் அனுபவிக்க 12 வருஷமாய் பூஷித்து வந்தோம். அப்படி இருக்க நீர் இப்படி சொல்வது தகாது, வேறு மனிதனையே தேட வேண்டும் என்று கூற, துணைவன், நாம் இருவரன்றி வேறு மனிதர் இல்லை, என்ன செய்யலாம் என பூபதி அர்ச்சனை செய்யும் அந்தணன் இருக்கின்றான், அவனை பலியிடுவோம் என துண்ணி துண்ணியன் ஸ்ரீஹத்தியிலும் சிசுஹத்தி கொடியது, சிசுஹஸ்தியிலும் கோஹஸ்தி கொடியது, அதனிலும் குருஹத்தி தீயது, இதனிலும் பிரம்மஹத்தி பொல்லாது என்று உரைக்கும் நீதி நூலை கற்றறிந்த நாம் பிரம்மஹத்திக்கு உட்படலாமோவென, நரேந்திரன், நீ சொல்வது நிச்சயமானாலும் விரத்த பிராமணனை கொள்வதால் வரும் பாபம் அவன் தனியனுக்கு நமக்கு கிடைக்கும் வரத்தில் பாதி கொடுப்பதால் விமோசனம் ஆகாதோ என்று சொல்ல, ஏனாதியன் அர்ச்சகனை வெளித்து ராஜன் கருத்தை அறிவித்தனன். வேதியன் அரசனும் அமைச்சனும் ஒன்றானபின் நம்மொழி நடப்பது அரிது என்று ஒன்றும் உரைக்காதிருந்தன. நிருபன், ஓ பூசரனே, எங்கள் மொழிக்கு இணங்குவையாயின் உனது தனையனுக்கு என் ராஜ்யத்தில் பாதி கொடுப்பதன்றி இப்போது பெரும் வரத்தில் பாதி கொடுக்கின்றேன், மறுக்க வேண்டாம் என்று சொல்ல, ஆதிவருணன், இனி நமக்கு முடிவு காலம் வந்ததாயினும் நெடுநாளாய் அன்புடன் பூசித்து வரும் என்னைத்தானாய் இக்காளி பலிகொள்ள வேண்டும் என்று உண்ணி கோயிலில் பிரவேசித்து கோபமேலிட்டால் காளியின் கன்னத்தில் அறைந்து, அடி சாமுண்டி, சண்டிகை, காளி, வேதாளி, திரிசூலி, மிகு நீலி, 7 ஆண்டிலிருந்து 70 ஆண்டு வரையில் பூஜித்த என்னைத்தானா பலி கொடுக்க ஆசித்தாய், நீயும் உன் கோயிலும் பாழாய்போகக் கடவுது என்று இறைந்து அறையும் போது அம்மறையோன் முன் காளி பிரசன்னமாகி, ஓ விப்ரனே, நீ முற்பிறப்பில் சூத்திரனாயிருந்து உன் இஷ்டகாமியார்த்தமாய் 2 ஆடுகளை கொண்டு வந்து என் முன் நிறுத்தி வாளால் 2 ஒரே வெட்டாய் வெட்டி மடித்தாய், அவ்விரண்டும் இவ்வூருக்கு அரசனும் அமைச்சனுமாகி இப்போது உன்னை வெட்ட துணிந்தார்கள், அவர்கள் இருவரும் ஏக காலத்தில் உன்னை பலி கொடுக்காவிடில் இன்னும் ஓர் ஜென்மம் எடுத்து நீ பலியாக வேண்டியதாய் நேரிடும், அதனாலேயே நீ எனக்கு பலியானாய், வீணாய் கோபம் செய்யாதே என்று உரைத்து மறைந்து எதா உருவாய் நின்றாள். உடனே அம்முப்படி நூலோன் ஆலயத்திலிருந்து வெளிப்பட்டு அரசன் அமைச்சனை நோக்கி, நீங்கள் இருவரும் ஏக காலத்தில் என்னை வெட்டுகிறேன் என்று வாக்கை கொடுத்தால் உங்கள் இஷ்டத்துக்கு உட்படுகிறேன் என அமைச்சனை நோக்கி, ஓ சுவாமி, அருணம் இரண்டும் அரசனும் அமைச்சனுமான அமைச்சனுமானதும் அவைகளை வெட்டினவன் அந்தரனாய் பிறந்ததும் 70 வயது மட்டும் பூஜித்தும் கொலைபாதகம் விடாமல் அவ்வாட்டின் பிறப்பான நம் இருவரால் பலிக்கு உட்படும்படியாய் நேரிட்டதே, ஐந்தறிவுள்ள மறையோனை மாரணம் செய்யும் பாவம் நம்மை எக்கதியில் கொண்டு போய்விடுமோ, நமக்கு வரமும் வேண்டாம் தாழ்வும் வாழ்வும் வேண்டாம் என்று உரைப்பதை கேட்ட அதிபன், நம்மால் இம்மறையோன் மரணம் இப்போது ஆகாமல் இனி ஓர்காலத்தில் ஆவானாதலால் துணிந்து வெட்டலே நலம், பின் இவ்வேதியன் நம்மை கொல்லாமல் செய்து கொள்ளும் உபாயம் உரைக்கின்றேன் என்று அமைச்சனை சம்மதிக்கச் செய்து வேதபாரகனை இருவரும் ஒரே வெட்டாய் வெட்டி காளியை துதித்தார்கள். உடனே திரிசூலி பிரசன்னமாகி, என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று நவில, அண்ணல், எனக்கு இவ்வந்தனனை எழுப்ப வரம் தாரும், என் மந்திரிக்கு இஷ்டகாமியார்த்தத்தை தாரும் என்று பணியவே அதிபனுடைய யுக்தியை குறித்து அம்மாதங்கி மிகவும் சந்தோஷமுற்று 2 வரமும் தந்தேன், இனி ஓர்வரம் கேள் என பூபாலன் வணங்கி, ஓ அம்மனே, எங்கள் மூவர்க்கும் மோட்சபாக்கியம் கொடுப்பாய் என்று கூற அக்காளி அப்படியே கொடுத்தேன். இன்றுடன் இம்மந்திரத்தை தியானம் செய்து கொண்டு வாருங்கள் என்று ஓர் மந்திரத்தை உபதேசித்து மறையோனையும் எழுப்பி மறைந்தாள். பின்பு அம்மூவரும் கலிக்கடலில் அமர்ந்து தம் நகரை அடைந்து தமது பட்டணத்தில் யாராவது ஜீவஹிம்சை செய்வார்களாகில் அவர்களை வீரமாகாளிக்கு பலியிடுவேன் என்று பறையறிவித்து ஜீவகாருண்ய விரதத்தை கைக்கொண்டு மூவரும் ஒத்திருந்து இறுதியில் மோட்ச வேட்டை அடைந்தார்கள். ஆதலால் ஜீவகாருண்யமே மேலான விரதம் என்று உரைக்கத்தகும். அன்றி ஜடபரதர் ஜீவகாருண்யத்தாலேயே பிரம்மானந்தத்தை அடைந்தாரென தமால் அது எப்படி என கபீர் ஜடபரதர் காதையை சொல்லத் தொடங்கினார்.
முன்னமோர்காலந்தன்னில் முனிவு கொண்டையோதி முனிவு கொண்டையோ தீய மன்னவன் சிவிகை தாங்கும் மாஜடபரதன் தன்னை தன்னக வலியான் மேன்மேல் தயவிலாதடிக்கும் போதில் தன்னையும் தலைவர் தன்னை தரிசித்தோனாதலாலே ஜடபரதன் என்னும் தூயோன் தண்டிகை சுமந்து கொண்டே அடிபல மிகவும் பட்டே அங்கமேலே செய்விட்டே முடியுடை மன்னன் மீது முனிவிலா துறவி கீட்டம் மடியுமா மடியின் என் செய்வேன் என்றவன் மயங்கி நின்றான். மயங்கியோ ஜீவன்னேனும் மாழ்குறாதிருக்க வெண்ணி தியங்கிய புழுங்கி எந்த சத்குணன் ஆற்றானாகி முயங்கியார் அடித்த போதும் முடியினை அறிந்த போதும் நயங்கொடா ஜீவ ஹிம்சை நாயினேன் செய்வதுண்டோ தன்னுயிர் போல இந்த ஜகதனில் இருக்கும் எல்லாம் மண்ணுயிர் தன்னை நோக்கி மாதவம் முயல்வதன்றி இன்னலி எனதாகத்தின் இச்சை வைத்தாசையுமாவி தன்னைமாய்த்தென் பெற்கின் அருஜடபரதன் சொன்னமின் அருளீலாத்தீத தோன்றலோ மச்சம்மாகி தன்னையாய்ந்தறிவையுற்ற சாந்தனென்றவனை ஏத்தி என்னை நீர் முனியா வண்ணம் எனக்கொரு வரமே தந்துன் பொன்னருட்பாதம் போற்றும் போதமி எனவே தூயோன் அம்பையிக்கொலையால் தூய வானவரானாலும் அம்புவி தன்னின் மாழ்வாராதலால் அருள் கை கொண்டு தம்பினி கொலையை என்றும் தவித்திடென்றுரைத்து தன்னை நம்பின பேரை கொல்வோ நரகத்தில் அமிழ்வர் என்றான். தன்னை சிற்றுறவி தீங்கின் தக்கண மதனைக் கொல்வார் தன்னகம் நொந்ததைப் போல் சகலரும் நோவும் என்றே உன்னியே நோக்க மாட்டார் உலகத்தின் மாந்தர் அந்தோ என்னவார் அடைவார் முக்தி இறைவனே சொல்லக் கேளே. ஜீவகாருண்யமின்றி ஜீவனை வதைத்த பெயர்கள் பாவ நீங்குவதுமில்லை பரத்துவம் அடைதல் இல்லை. ஜீவனை வதைத்தையோ தன் தேகத்தை காத்தலாலே ஆவதொன்றுளதோ இந்த ஆக்கையால் என்று உரைத்தேன். திமிரினை அகற்றி தன்னை தெளிவித்தும்போவென்றோத நிமிச்சக்கரவர்த்தி என்னும் நிறுவன் தாழ்ந்தகலப் பின்னர் அமைவுள உளத்தன்னான அருஜட பரதன் பிரம்ம நமைவிட வேரோவென்னும் நாட்டத்தில் இருந்தான் தானே. ஆரண்யன் தன்னில் சென்றும் அறையவன் தண்டிகை சுமந்தும் காருண்யம் இல்லாமன்னவன் கதையினால் படைக்க நொந்தும் காருண்யன் தனிவிடாமல் காத்தனன் அதனால் நீ வீர் காருண்யம் தன்னை கொண்டே கதி பெற வேண்டும் என்றான். அயன்தலை அறுத்தருந்தான் அலைந்தனன் பல நாள் முன்னே பயின்றவன் வாலி தன்னை பதுங்கியிருந்த தம்பார் கொண்ட கொன்ற நயந்தரும் ராமரு தன்னை நன்கதாமரு ஜன்மத்தில் ஜெயமுள வேடனாகி கிருஷ்ணனை ஜெயித்திட்டானே. குருபத்தன் தனை அயோத்தி மன்னவன் செகுத்ததாலே அரியவெண்மைந்தருளுயிரிழந்தான் அருணமாப்புணரும் திவ்ய அமுதமும் அமுதந்தி முனியைக் கொன்றே உரியநல்லுயிரிழந்தான் உத்தம பாண்டூராஜன். ஜீவகாருண்யமின்றி சிறுவயதினில் செய்தீமை மேவிமாண்டவ்யரு பொல்லா வேதனை கழுவில் உற்றார். பூவுலகினில் தவம் செய் புனிதரை கொன்றதாலே ஆவி நீங்கிடவாதாபி அகத்தியர் குணவானானே. ஜீவகாருண்யம் இல்லா செய்யும் தவம் அவமாய்ப்போகும். ஜீவகாருண்யம் இல்லா செய்யும் மரம் மரமதாகும். ஜீவகாருண்யம் இல்லா சேருவரந்தகாரம். ஜீவகாருண்யம் இல்லா தீமை செய் நிறுதராமே. ஜீவகாருண்யம் இல்லா ஜென்மமே மிருக ஜென்மம். ஜீவகாருண்யம் இல்லா தீயரே பிணியார் சூழ்வர். ஜீவகாருண்யம் உள்ளோர் தமி தொழும் ஜீவன் யாவும். ஜீவகாருண்யம் உள்ளோர் சேருவர் மோட்சம் தானே. ஜீவகாருண்யம் உள்ளோர் செய்வதேன் தபஜபங்கள். ஜீவகாருண்யம் உள்ளோர் செய்வதேன் தியானம் தானம். ஜீவகாருண்யம் உள்ளோர் செய்வதேன் யாகம் யோகம். ஜீவகாருண்யம் உண்டேல் சிச்சுகம் அடையலாமே. ஆவியை ஏத்தினாலென் ஆதித்தன் மயமானாலென் சேவை செய்தின் புற்றாலென் திருக்குவாம் விழிபெற்றாலென் ஓவியம் போதுற்றாலென் உத்தமோத்தமனானாலென் ஜீவகாருண்யம் இன்றேல் தீயனென்றுரைக்கலாமே. ஆவியை கொன்றோர்கள் அக்கையை காத்தலாலே ஆவி நீங்கிடும் போதுற்ற அல்லல் தீர்த்தின்பீவாரோ ஆவி நீங்கிடினும் தூய அழல் புகுந்திடினும் கொன்மா பாவி என்கிற பெயர் வேண்டாம் படிதனின் முடிவீதாமே என்று இங்கனம் உரைக்கும் ஜீவகாருண்ய வாக்கியங்களைக் கேட்ட தமால் ஆனந்த சாகரத்தில் அழுந்தினவனாய் கபீரை கட்டி அணைத்து முத்தமிட்டு, என் ஐயனே, உன் மதுர மொழிகளை கேட்டு இன்பம் அடையாதவர்களும் உண்டோ என்று அக்கணம் மனையாள் முதலானவருடன் தன் வீட்டை அடைந்து ஜீவகாருண்ய விரதத்தைப் பூண்டு பகவத் ஸ்மரணையால் காலங்கழிக்கத் தொடங்கினார்கள். துலுக்கரோ கபீர் நவின்ற மொழிகளெல்லாம் உத்தமமாகவே இருக்கின்றதென்னும் ஜீவஹிம்சை செய்வதற்கு இடைந்திருந்தார்கள். கேட்டீர்களோ சித்தர்களே, கபீர் உரைத்த ஜீவகாருண்ய மொழிகளை கேட்பவர்க்கு இம்சை செய்யும்படியான மனம் வருமோ? வராது. வருமாயின் தீவினைக்கு ஆளாவார்கள் என நாபாஜி சித்தர் உரைத்து பின்னும் சொல்லத் தொடங்கினார்.